அடிப்படை வேதாகம சத்தியங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறோம். சகோதரர் சகரியா பொன்னன் அவர்கள் வழங்கும் 25வது வேத பாடம் புது உடன்படிக்கை.
Today we want to look at
இன்றைக்கு
something that the Bible says
வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு ஒரு காரியத்தை ஏற்படுத்தினார், ஒரு நியமனம். அது என்னவென்றால் புது உடன்படிக்கை.
In Hebrews chapter
13, எபிரேயர் 13 அதிகாரம்,
we read that the blood he shed on the cross,
அவர் சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தத்தை நித்திய உடன்படிக்கையின் ரத்தம் என்று வாசிக்கிறோம்.
An agreement.
உடன்படிக்கை என்பது ஒரு ஒப்பந்தம்.
God makes an agreement with
தேவன் மனிதனோடு கூட ஒரு ஒப்பந்தம் செய்கிறார்.
And the Bible, you know, is divided into two.
வேதமானது பழைய
உடன்படிக்கை
புதிய ஏற்பாடு என்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை என்றும் நாம் சொல்லலாம். பழைய ஏற்பாடு என்பது சரித்திரத்தின் ஆரம்பத்திலிருந்து, அதாவது சிருஷ்டிப்பிலிருந்து இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக உள்ள சரித்திரம். புது உடன்படிக்கை கிறிஸ்து பிறப்பிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஏன் இப்படி அது பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்து முன்பாக 1500 ஆண்டுகளாக தேவன் மனிதனோடு கூட, அதிலும் குறிப்பாக இஸ்ரவேல் தேசத்தோடு கூட அவர் இடைப்பட்டார். எதன் அடிப்படையில் என்று சொன்னால் பழைய உடன்படிக்கை என்ற அடிப்படையில் அவர் இடைப்பட்டார், அல்லது பழைய ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் அடிப்படையாக
நம்பர் ஆஃப் கமாண்ட்மெண்ட்ஸ் ஐ கிவ் யூ,
பல கட்டளைகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுதான். அடிப்படையில் இவைகளை நீ கீழ்ப்படிந்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒரு தேசமாய் இருக்கக்கூடிய உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன், உங்களுடைய தொழிலை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நான் உங்களை தண்டிப்பேன் என்று
சொல்கிறேன்.
நான் வியாதியை அனுப்புவேன், பஞ்சத்தை உங்கள் தேசத்துக்கு அனுப்புவேன், மற்ற ஜாதிகள் உங்களை ஆளுவார்கள். ஆகவே இதுதான் இஸ்ரேல் தேசத்தோடு கூட அவர் செய்ததான ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம். இதை முழுமையாக உபாகமம் 28 அதிகாரத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது.
In Deuteronomy 28,
உபாகம் 28 அதிகாரத்திலே நாம் இரண்டு பகுதிகளாக அதை வாசிக்கலாம். முதல் பகுதி என்பது முதல் 14 வசனங்கள்.
The Lord,
ஆண்டவர் சொல்லுகிறார்,
if you do all these things,
இவையெல்லாம் நீ செய்வாயானால்
you'll be blessed,
நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்,
enemies will be defeated,
உன்னுடைய சத்துருக்கள் தோற்கடிக்கப்படுவார்கள்.
The Lord will make you a
ஆண்டவர் தங்களுக்கென்று ஒரு ஜாதியாக உங்களை மாற்றிக்கொள்வார், உங்களுடைய களஞ்சியத்தை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய விளைநிலத்தை ஆசீர்வதிப்பார், காலத்திலே பருவத்திலே மழை பொழியும் என்று சொல்லுகிறார்.
12
வசனத்திலே வாசிக்கிறோம், தேவன் உங்களுக்கு வானத்தின் களஞ்சியங்களை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய கரத்தின் கிரிகள் எல்லாம் ஆசீர்வதிப்பார். ஒரு காலம் நீ கடன் வாங்க மாட்டாய், நீயோ மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிறைய பணம் இருக்கும், நீ யாரும் கன வாங்கமாய். ஆகவே அது பூமிக்குரிய ஒரு சரீர ஆரோக்கியம், பூமிக்குரிய ஒரு செழிப்பின் ஆசீர்வாதம். தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் இந்த ஆசீர்வாதங்கள் சொல்லுகிறார். அப்படி கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் அதிலே 15 வசனத்திலிருந்து 68 வசனம் வரை நீண்ட ஒரு பகுதி, 54 வசனங்கள், அது தேவனுடைய தண்டனைகள். பலவிதமான தண்டனைகளை அங்கே விளக்கி இருக்கிறது. அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், தேவனுக்கு கீழ்ப்படியாவிட்டால் என்னென்ன பிரச்சனை சந்திக்க வேண்டும், இது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாம் நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிய செய்வது போல. நான் சாக்லேட் கீழ்ப்படுதல் என்று நான் சொல்கிறேன், சாக்லேட் பிரம்பு கீழ்ப்படிதல். நீ எங்களுக்கு கீழ்ப்படிந்தால், நான் அப்பாவாக இருக்கிறேன், அம்மாவாக இருக்கிறேன், கீழ்ப்படிந்தால் நான் உனக்கு ஒரு வெகுமதி கொடுப்பேன், நான் உனக்கென்று ஏதோ ஒன்றை வாங்கி தருவேன், அல்லது உன்னை வேலை ஒரு இடத்துக்கு கூட்டிக் கொண்டு செல்லுவேன், அல்லது நாம் ஒரு இடத்துக்கு சொல்லுவோம், நீ எனக்கு கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் நான் உன்னை தண்டிப்பேன், நான் பிரம்பை நான் பயன்படுத்துவேன். இப்படித்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளை எல்லா இடங்களிலேயுமே வளர்க்கிறோம். அந்த பிள்ளைகள் அதற்கு
கீழ்ப்படுகிறார்கள்.
ஆகவே தண்டனைக்குரிய பயம், பயமுறுத்தல், அல்லது ஒரு வெகுமதி கொடுப்பேன் என்கிறதா நம்பிக்கை. ஆனால் நம்முடைய பிள்ளைகள் இது போலவே 25 வயதானாலும் அதே போல இருக்க முடியாது, நாம் விரும்பவில்லை. நம்முடைய மகனோ மகளோ அவர்கள் அந்த நேரத்திலே அவர்கள் தண்டனைக்கு பயந்து கீழ்ப்படிய முடியாகவோ அல்லது வெகுமதி கிடைக்கும் என்பதனாலேயோ கீழ்ப்படிய விரும்பவில்லை. அவர்கள் வளர்ந்து அவர்களை நாம் என்ன செய்ய சொல்கிறோம் அதை அவர்கள் செய்ய வேண்டும். ஏனென்றால் நம்ம மீது இருக்கக்கூடிய அன்பின் அடிப்படையில். இதுதான் பழைய உடன்படிக்கு, பழைய ஒரு ஒப்பந்தத்துக்கும் புது ஒப்பந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம். பழைய ஒப்பந்தத்திலே சிறு பிள்ளைகளைப் போல தேவன் நடத்தினார். அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்வு இல்லை, அல்லது எது தங்களுக்கு நன்மை பயக்கும் என்கிறது அறிவு அவர்களுக்கு இல்லை. நல்ல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கட்டளைகளை கொடுப்பார்கள், ஆனால் பிள்ளைகளுக்கு அது தெரியாது, அது நன்மைக்கென்று என்று தெரியாது. ஆகவேதான் பிள்ளை அதை கீழ்ப்படுவதற்கு தயக்கம் காட்டுகிறது. அது என்னுடைய அப்பா சொல்வது என்னுடைய நன்மைக்காக தான் என்று பிள்ளை அறிந்த உடனே கீழ்ப்படிவதற்கு எந்த தயக்கமும் இருக்காது.
and in the old agreement
பழைய ஒப்பந்தத்திலே பழைய உடன்படிக்கையிலே மனிதனுக்கு ஒரு தேவன் சொன்னதெல்லாம் நம்முடைய நன்மைக்காக தான் என்கிற அந்த ஒரு அறிவு இல்லை. ஆகவே
we find throughout the old testament
பழைய ஏற்பாடு முழுவதுமாக நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால் இஸ்ரவேல் தொடர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படியாமலே இருந்தது. ஆண்டவர்களை பார்த்து எந்த விக்கிரகத்தை உண்டாக்க வேண்டாம், நான் தான் உடைய தேவன், என்னை எந்த இயல்பான ஒரு பொருளுக்கு சமமாக்க வேண்டாம் என்று அவர் சொன்னார். ஆனாலும் அவர்கள் போய் அவர் விக்கிரகங்களை வணங்கி கொண்டுதான் இருந்தார்கள். இயல்பான பொருட்களை அவர் வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களிலே பல தெய்வங்களை உண்டாக்கி கொண்டார்கள்.
And they were punished.
இந்த பிரபஞ்சத்தை பல தெய்வங்கள் தான் உண்டாக்கியது இயக்குகிறது என்று நம்பினார்கள். அதனுடைய விளைவுகள் அவர்கள் சந்தித்தார்கள். அந்த 1500 ஆண்டுகளாக வேதம் நியாயப்பிரமாணத்தின் காலம் என்று விளக்குகிறது. நியாயப்பிரமாணம் செய்ததெல்லாம் என்னவென்று சொன்னால் மனிதனுடைய பாவத்தை அவனுக்கு வெளிப்படுத்தினது. தேவனுடைய தரத்திற்கு ஏற்றவாறு தனக்கு வாழ்வதற்கு ஒரு திறமை இல்லை என்பதை வெளிப்படுத்தது. அது தேவை. ஆகவே நாம் நம்முடைய திறமை தேவனுடைய தரத்துக்கு ஏற்றவற்றில் நம்மாலே வாழ முடியாது என்கிற இயலாமையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் புது உடன்படிக்கைக்குள்ளாய் பிரவேசிப்பதற்கு முன்பாக நாம் பழைய உடன்படிக்கை தரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் செய்வதற்கு ஒரு கடினமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நாம் நம்மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை தகர்ப்பதாகும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் ஆபிரகாம் இடத்திலே பேசினார்.
RITE that he gave to
அவர் ஆபிரகாம் கொடுத்த ஒரு சடங்கு என்னவென்று சொன்னால் விருத்தசேதனம் என்கிற சடங்கை பின்பற்றும்படியாய்
சொன்னார்.
உடைய குடும்பத்தில் உள்ள எல்லா ஆண் பிள்ளைகளும் விருத்தசேதனம் செய்யப்பட வேண்டும். இதுதான் எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கையின் அடையாளம். ஆகவே இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே அவங்க விருத்தசேதனம் பண்ணப்பட்டார்கள். அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. தேவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இந்த விருத்தசேதனம் என்பது மாம்சத்தின் நுனியை வெட்டி தூக்கி எறிதல்.
In the New Testament,
புது உடன்படிக்கையிலே நாம் சொல்லப்பட்டிருக்கிறோம், பிலிப்பியர்லே வாசிக்கிறோம் 3:3 அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் மாம்சத்திலே வைக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் நீக்கி விடுவதாகும். நம்முடைய திறமையிலே வைக்கக்கூடிய நம்பிக்கை. எப்படி மாம்சத்திலே ஒரு விருத்தசேதம் இருக்கிறதோ முன்னுரிமை வெட்டப்பட்டு தூக்கி எடுக்கப்படுகிறதோ அதே போல இங்கே எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய மாம்சத்திலே நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை, நம்முடைய சுயத்திலே நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை வெட்டி தூக்கி எறியப்பட வேண்டும். இதுதான் இந்த இடத்திற்கு தான் நம்மை தேவன் கொண்டு வர முடிய
விரும்புகிறார்.
நமக்குள்ளாக நாம் திறமையற்றவர்கள், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுத்தக்கூடிய திறமை நமக்கு இல்லை, பலனில்லை என்கிற நிலைக்கு வர வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வந்து அவரிடத்தில் உதவிக்கு நாம் கேட்போம். சொல்ல போனால் இயேசுக்கு செய்த அநேக அற்புதங்கள் இந்த சத்தியத்தை விளங்க செய்வதற்காக தான். உதாரணமாக சீஷர்கள் அந்த முழு இரவையும் அவர்கள் மீன் பிடிக்க முடியாது முயற்சி செய்து பார்க்கிறார்கள். ஒரு மீன் கூட அவர்களுக்கு அகப்படவில்லை. இயேசு இதில் எதை அவர்களுக்கு போதிக்க விரும்புகிறார்? அவர்களுடைய காரியங்களை செய்வதற்கு உள்ள திறனற்ற நிலைமை, பலனற்ற நிலைமை. இயேசு அல்லாமல் அவர்கள் ஒன்றையும் செய்ய முடியாது என்பதை அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார். இயேசுவை அவர்கள் சார்ந்து கொண்டால் பிரச்சனை தீர்க்கப்படுகிறது. ஆகவே யோவான் 21 வாசிக்கிறோம், ஆண்டவர் அங்கே வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிற உடனே இந்த படகு படகுகள் மீன்களால் நிறைகிறது. இயேசு தம்முடைய சிஷ்யர்களுக்கு சொல்ல பெரிய பாடம் என்னவென்றால், கற்றுக் கொடுத்த பாடம் என்னவென்றால், அவ்வளவு ஆண்டுகளாக அவரோடு கூட இயேசு இருந்தார் அல்லவா, அந்த ஒரு எளிய சத்தியத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். என்னவென்றால், என்னாலே இல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது இருந்தது. ஏனென்றால் இந்த பாடத்தை மட்டும் அவர் கற்றுக்கொண்டிருந்தார் சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருப்பார்கள். அப்பொழுது தேவனையே அவர் சார்ந்து கொண்டிருப்பார்கள். புதிய ஏற்பாடு விசுவாசத்தை குறித்து நிறைய பேசுகிறது. விசுவாசம் என்பது தேவனையே சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. நான் தேவனையே சார்ந்து எனக்குள்ளே ஒரு கிரியை செய்ய வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக தேவன் நம்ம ஒவ்வொருவரும் நடத்த விரும்புகிறார். அவரையே சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அதுதான் விசுவாச வாழ்க்கை. நம்மை இந்த இடத்திற்கு கொண்டு வருவதற்கு அவர் முதலாவது நமக்கு நம்முடைய திறன்மையற்ற பலனற்ற ஒரு காரியத்தை நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். மனுஷனுடைய தரத்துக்கேற்றவாறு வாழ முடியும், ஆனால் தேவனுடைய தரத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்கு பலன் இல்லை. ஆக 1500 ஆண்டுகளாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பிரமாணத்துக்கு கீழாக வைத்திருந்தார். அதனுடைய விளைவு என்னவென்றால் தேவனுடைய தரத்திற்கு தங்களால் வாழ முடியவில்லை என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். இதைத்தான் நாம் ரோமர் 3:23 வாசிக்கிறோம். எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாகி என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு தனி மனிதனும் அவன் தேவனுடைய மகிமை அற்ற மாறிவிட்டான். புது உடன்படிக்கையிலே, புது ஒப்பந்தத்திலே
arranged between God and man.
தேவனுக்கும் மனிதனுக்கும் அதை ஏற்படுத்தினார். இந்த தேவன் இயேசு கிறிஸ்து தேவனுக்கும் மனிதனுக்கும் அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் ஒரு புது ஒப்பந்தத்தை செய்தார். இந்த புது ஒப்பந்தத்திலே அவர்
saying if you do this
நீ இதை செய்தால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இதை செய்யாவிட்டால் நான் உன்னை தண்டிப்பேன். அது அது புது ஒப்பந்தத்தில் இல்லை, இது பழைய ஒப்பந்தத்தில் இருக்கிறது. உபாகம் 28 இருக்கிறது. இந்த புது ஒப்பந்தத்திலே நாம் எபிரேயர் 8 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்,
10-12
வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இது இஸ்ரவேல் ஜனத்தோடு கூட நான் செய்யும் புது உடன்படிக்கையா இருக்கிறது, எனக்கும் உங்களுக்கும் நான் செய்யக்கூடிய உடன்படிக்கை. அதிலே மூன்று காரியங்களை அங்கே குறிப்பிடுகிறார். முதலாவதாக அவர் சொல்லுகிறார்,
Let's start from the bottom.
நாம் கீழிருந்து ஆரம்பிப்போம்.
It works that way. Hebrews.
என்னால் அப்படி அது படிப்பது நன்றாக இருக்கிறது. எபிரேயர் 8 அதிகாரம் 12 வசனம். நான் செய்யக்கூடிய முதல் காரியம், நான் உங்களை எல்லா பாவங்களுக்கும் தக்கதாக நான் இரக்கமுள்ளவனாக இருப்பேன் என்று சொல்கிறார்.
All of us
நாம் அங்கேதான் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நாம் எல்லாருமே அநேக குற்றங்களை செய்திருக்கிறோம், நாம் குற்ற உணர்வுகளாக இருக்கிறோம், பல தவறுகளை செய்திருக்கிறோம். நாம் இதை எல்லாவற்றிலும் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நமக்கு அது நீக்கப்பட வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய முதலாவது அடிப்படை தேவையா இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், நான் இதை செய்வேன், நான் இரக்கமுள்ளவனாயிருந்து உன்னுடைய அக்கிரமங்களையும் உன்னுடைய பாவங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று சொல்கிறார். இனிமேல் நான் பாவங்களை நினையாது இருப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே இதுதான் முதல் படி, புது உடன்படிக்கையில் உள்ள முதல் படி. பழைய உடன்படிக்கையிலே முதல் படி இந்த பாவம் நீக்கப்படுவதெல்லாம் இல்லை. வேதம் சொல்கிறது அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்தில் மக்களுடைய பாவம் மூடப்பட்டது. ஆனால் இயேசு தம்முடைய பாவ ரத்தத்தை சிந்தின பொழுது அங்கே ஒரு சாத்தியம் உண்டானது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது அவைகள் எல்லாம் நிரந்தரமாக நீக்கப்படுகிறது. இனிமேலும் அதனுடைய நினைவு கூட இல்லை.
சொல்வார் ஆகவே மக்கள் தீர்க்கதரிசியை சார்ந்திருந்தார்கள். யாராவது ஒருவரை தேவனோடு கூட தொடர்பு கொண்டு தனக்கு என்ன தேவை என்பதை அறிந்து சொல்ல வேண்டும் என்று அவர்கள் மற்றவர்களை சார்ந்திருந்தார்கள். நேரடியாக அவர்கள் தேவனிடத்தில் போக முடியவில்லை. ஆனால் புது உடன்படிக்கையில் எல்லாம் மாறிவிட்டது. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒவ்வொருவனும் தன் அயலாக போதிக்க தேவையில்லை, தன்னுடைய சகோதரனுக்கோ தன்னுடைய சக குடிமகனுக்கோ கற்றுக் கொடுக்க தேவையில்லை. எல்லாரும் தனிப்பட்ட விதத்திலே சிறியோரிலிருந்து பெரியோர் வரை இடத்திலே வந்து கற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்கிறார். புதிதாய் குழந்தையை போல கிறிஸ்துக்களாய் வந்த ஒருவர் கூட தேவனை அறிந்து கொள்ள முடியும். எல்லாரும் அவரை அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த புது உடன்படிக்கை இருக்கக்கூடிய உறவு என்னவென்று சொன்னால் அது திரளான வேலைக்காரர்கள் ஒரு எஜமான் என்று அல்ல, ஆனால் பிள்ளைகள், பிள்ளைகள் தகப்பன் என்றதான ஒரு புது உறவு. இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பழைய உடன்படிக்கையிலே தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி என்றால், வேலைக்காரர்கள் எஜமான். நீங்கள் ஒரு தொழிற்சாலையில வேலை செய்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் 25 அல்லது 30 ஆண்டுகள் அந்த தொழிற்சாலையிலே வேலை செய்கிறீர்கள். ஒரு முறை கூட நீங்கள் அந்த சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆபீசர் என்றதான பிரதான நிர்வாக இயக்குநரை நீங்கள் சந்தித்திருக்க மாற்றிருக்கிறீர்கள். நீங்கள் வாழ்க்கை முழுவதுமா இந்த தொழிற்சாலையில் வேலை செய்திருக்கலாம், ஒரு முறை கூட மேல் அதிகாரிகள் சந்தித்திருக்க வேண்டாம், சந்தித்திருக்காமல் இருக்க முடியும். ஆனால் ஒரு குழந்தையை பாருங்கள், ஒரு குழந்தை பிறந்த உடனே அது அப்பாவோடு கூட ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்கிறது, ஒவ்வொரு நாளும் தவ பண்றதுல பேசுகிறது. இனிமேல் தேவன் எஜமான் வேலைக்காரன் என்ற உறவை வைத்துக் கொள்ள விரும்பவில்லை, ஆனால் ஒரு பிள்ளைகள் தகப்பனத்தில் வைத்திருக்கக்கூடிய உறவை போல இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு தொழிற்சாலையிலே மிகவும் மூப்பு அடைந்ததான வேலைக்காரர்கள் தான், அல்லது ஒரு கம்பெனியின் வைஸ் பிரசிடென்ட் அல்லது மேனேஜர் மேலாளர் அல்லது சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் இவர்கள் தான் பெரியவர்களை அறிந்திருப்பார்கள். ஆனால் அங்கே இருக்கிற இளைநிலை அதிகாரிகள் அவர்கள் அந்த சிஓவை பார்க்க முடியாது. தங்களுக்கு மேல் உள்ள மேதை அதிகாரி மூலமாக தான் போக வேண்டும். பழைய ஏற்பட்டும் அப்படித்தான் அவர்கள் தீர்க்கதரிசியில் போவார்கள். தீர்க்கதரிசி தேவனுடைய பேசி ஒரு பதிலை கொடுப்பார். ஆனால் குடும்பத்திலே அப்படி அல்ல. குடும்பத்திலே மிகவும் சிறிய பிள்ளை பெரிய பிள்ளை இரண்டு பேருமே பிதாவினிடத்திலே ஒரே விதமான அணுகுமுறை இருக்கும். அவர்கள் அணுகலாம். அந்த தொழிற்சாலையிலே பெரியவனிலிருந்து கீழானவன் வரைக்கும். ஆனால் 11 வசனத்திலே வாசித்து பாருங்கள், சிறியவனிலிருந்து பெரியவன் வரைக்கும். ஏன் அப்படி? ஏனென்றால் ஒரு குடும்பத்திலே பெற்றோர் அதிகபட்சமாய் சின்ன குழந்தைகளுக்கு செவி கொடுப்பார்கள், அவர்களை கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் பெரியவர்கள் தங்களை பொறுப்படுத்திக் கொள்ள முடியும். 10 பையன் பேச விரும்புகிறான், 2 குழந்தை அப்பா பேச விரும்புகிறது, அப்பா 2 குழந்தையை முதலாவது பேசட்டும், அதற்கு பிறகு பெரிய பையன் பேசட்டும் என்று சொல்லுவார். ஆகவே சிறியவன் முதல் பெரியவன் வரைக்கும். ஆகவே இது தொழிற்சால் நடக்கக்கூடிய காரியத்தில் நேர் எதிர்மாறாக இருக்கிறது. இதுதான் புது உடன்படிக்கை. இது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. தேவனோடு கூட உள்ள உறவை வைத்துக் கொள்ளுவது அது எப்படி இருக்கு என்று சொன்னால், ஒரு குழந்தையை தன்னுடைய அப்பாவோடு கூட வைத்திருக்கக்கூடிய உறவு. அநேக கிறிஸ்தவர்கள் இந்த உறவுக்குள்ளாகவே பிரவேசிப்பதில்லை. அது அவருடைய சாக்கியமா இருந்தாலும் கூட அவர்கள் பிரவேசிப்பதில்லை. ஏனென்றால் பிசாசு அவர்களை அறியாமலே வைத்துக் கொண்டு விட்டான். புது உடன்படிக்கையுடைய விதிமுறைகளை அறியாதபடிக்கு செய்து விட்டான். ஆகவே தான் அநேக கிறிஸ்தவர்கள் எவ்வளவோ குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவையில்லாத ஒன்று. அவர்கள் பாவத்தை அறிக்கை செய்தால் தேவன் அவர்களை நீக்கிவிட்டார் அதை நினைப்பு நினைவுறுவதில்லை. ஆனால் அவர்கள் விசுவாசிக்காவிட்டால் இந்த குற்ற உணர்வோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். அதே போல இந்த புது உடன்படிக்கையினுடைய 2 நிபந்தனை என்னவென்றால், அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வாழ்க்கை வாழ்வதாக தெரிவது. ஏனென்றால் அவர்கள் தேவ சுத்தத்தை அறிய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கும் கூட கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறார்கள், ஓ என்னாலே தேவ சுத்தத்தை கண்டுபிடிக்க முடியாது, நான் ஒரு குழந்தை, கிறிஸ்துக்களாக ஒரு குழந்தை. ஏன் ஒரு 2 குழந்தை தன்னுடைய அப்பா என்று கேட்க முடியாதா, அப்பா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க முடியாதா, அப்பா 2 மகளிடத்திலே மகளிடத்திலே பேசுவாரா? கண்டிப்பாக பேசுவார். அந்த 2 மகனையோ மகளையோ அவர் நேசிக்கிறார். என்ன கேட்டாலும் அதை பதில் சொல்லுவார். ஆனால் நமக்கு அந்த விசுவாசம் இல்லை. அநேக கிறிஸ்துக்குள்ள இருக்கக்கூடிய வாலிபர்கள், நான் என் தேவசித்தத்தை கண்டுபிடிக்க முடியாது, ஆகவே நான் ஒரு பாஸ்டரிடத்திலே போக வேண்டும் அல்லது ஒரு தீர்க்கதரிசிடத்திலே போக வேண்டும் என்று சொல்லுவார். அவர் தேவசித்தத்தை எனக்கென்று கண்டுபிடித்து சொல்லுவார். இதுதான் இன்றைக்கு மீண்டுமாய் பழைய ஏற்பாட்டுக்குள்ளாக பழைய உடன்படிக்குள்ளாக போகிறார்கள். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் பெரிய சீரியஸான இடர்பாடா இருக்கிறது. ஆகவே தான் நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளராமல் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனிடத்திலே போக வேண்டும். 1 Timothy 2:4-5 வாசிக்கிறோம், மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் உண்டு, அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவிலே போவதற்கு நீங்கள் நேரடியாக போகலாம். ஆகவே அவரிடத்தில் நேரடியாக அவர் மூலமாக பிதாவிடத்திலே போகலாம். இயேசு கிறிஸ்துக்கு எந்த காரியதரிசியும் கிடையாது. நீங்கள் வேதாந்தத்தில் எங்கேயும் யாரும் காரியதரிசனத்திலே போய் அனுமதி கேட்டுவிட்டு இயேசுவரத்திலே போகவில்லை, அப்படி வாசிக்குவதே இல்லை. இந்த பூமியிலே அந்த நாட்டிலே வாழ்ந்த மிக முக்கியமான நபர் ஒரு இருப்பார் என்று சொன்னால் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்கு தேவனுடைய பார்வையிலேயும் அவர் முக்கியமானவர். எந்த ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மையான ஊழியம் அவர் இயேசு செய்தார். ஆனால் அவருக்கு காரியதரிசி இல்லை. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்திலே 1% வைத்திருக்கிறார்கள். அவர்கள் காரியதரிசி வைத்திருக்கிறார்கள். ஆனால் உங்களுடைய வேலை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் உதவி செய்வதற்கு ஒருத்தருக்கு வேலை கொடுப்பது அது தவறல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து அணுகக்கூடியவராயிருந்தார். இன்றைக்கு அநேக கிறிஸ்துவ ஊழியர்களை போய் பார்க்க முடியாது, அணுகக்கூடாதவர்களாக இருக்கிறார். கிறிஸ்து எல்லாருக்கும் எல்லாரையும் அணுகக்கூடியவராயிருந்தார். அவர் அநேக மக்கள் சொல்கிறார்கள், ஊழியத்திலே நான் மிகவும் பிஸியாக இருக்க சொல்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் நீங்கள் பிஸியாக இருக்க முடியாது. இன்றைக்கும் இயேசுவை அணுக முடியும், அவரை அடைய முடியும். நீங்கள் எந்த பாஸ்டர் மூலமாகவோ மரியாள் என்கிற இயேசுடைய தாய் மூலமாகவோ போக தேவையில்லை. நீங்கள் நேரடியாக இயேசுடைய போகலாம். அவர் பிதாவை நேரடியாக உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் புதிதாய் பிறந்த கிறிஸ்துவா இருந்தாலும் கூட, நீங்கள் இன்றைக்கு தான் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டேன் சொன்னாலும் கூட, நீங்கள் நேரடியாக பிதாவிடத்தில் போக முடியும். இது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நீங்கள் இந்த பாக்கியத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் மற்ற கிறிஸ்தவ தலைவர்களாலே உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தப்படுவீர்கள். அவர்கள் உங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். உங்களை அறியாமையே தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். நாங்கள் உங்களுக்கு கர்த்த சுத்தத்தை கண்டுபிடித்து சொல்கிறோம் என்று சொல்வார்கள். இதெல்லாம் குப்பை. யாராவது உங்களுக்கு தேவ சுத்தம் கண்டுபிடித்து சொல்கிறேன் சொன்னால் அது குப்பை. அப்படியானால் ஏன் தேவன் மேய்ப்பர்களையும் போதகர்களையும் சுவிசேஷம் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார்? அது தம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக. நீங்கள் தேவனிடத்தில் நேரடியாக வந்தாலும் நீங்கள் வேதத்தில் எல்லாவற்றையும் அறிந்திருக்கீர்கள் என்ற அர்த்தம் அல்ல. தேவன் போதகர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். வேதத்தில் இருக்கிறதை போதிப்பதற்காக தான் தேவன் அவர்களை ஏற்படுத்தியிருக்கிறார். அது உண்மைதான். ஆகவே சபையின் காலம் முடிவு வரை போதகர்கள் இருப்பார்கள், சுவிசேஷர்கள் இருப்பார்கள், சிறுவர்களை கவனிப்பதற்காக மெய்ப்பர்கள் இருப்பார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் பிதாவிடத்தில் இயேசுவின் மூலமாய் தைரியமாக நேரடியாக போக முடியும். இந்த புது உடன்படிக்கையினுடைய மூன்றாவது விதிமுறை என்னவென்றால், பத்தாம் வசனம் எபிரேயர் 8:10, நான் என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் எழுதுவேன் என்று சொல்கிறார். பழைய ஏற்பாட்டிலே தேவன் பிரமாணங்களை கற்பலைகளை எழுதினார். அது மனிதனுக்கு வெளியே இருந்ததான காரியம். மனிதன் அதை பார்க்கிறான், அது பேப்பரில் எழுதப்பட்டது போல அதை பார்க்கிறான், அதை கை கொள்ள விரும்புகிறான். அவர்களால் இவை கை கொள்ள முடியவில்லை. அவர் 10 கற்பனைகளை கை கொள்ள முடியவில்லை. உலக சரித்திரத்திலே 10 கற்பனையும் கை கொண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் கூட இல்லை. குறிப்பாக 10வது கற்பனை, நீ இச்சியாதிருப்பாயாக, நீ பொருளாசை கொள்ளாதிருப்பாயாக, நீ யார் மேலும் ஆசைப்படாதிருப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாரும் அதை கை கொள்ள முடியவில்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது உனக்கு ஒரு வரிசையான பட்டியலிடப்பட்ட கட்டளைகளை கொடுக்கவில்லை, நானே என்னுடைய பிரமாணங்களை உன்னுடைய மனதிலே வைப்பேன் என்று சொல்கிறார். அவைகள் உன் இதயத்தில் எழுதுவேன் என்று சொல்கிறார். அதனுடைய பொருள் என்னவென்றால்,
I will give you first of all
முதலாவதாக உன்னுடைய மனதிலே ஒரு வாஞ்சியை, ஒரு ஆசையை நான் கொடுக்க போகிறேன். என்னுடைய சித்தத்தை செய்வதற்கு, என்னுடைய சித்தத்தினுடைய அறிவை உன்னுடைய மனதிலே நான் வைப்பேன் என்று சொல்கிறார். ஒரு மனது அவருடைய சித்தத்தையே செய்ய வேண்டுமே என்றதான ஒரு வாஞ்சி உள்ள ஒரு மனது. நாம் எப்படி அதை பெற்றுக்கொள்ள போகிறோம்? தேவன் அதை செய்ய போகிறார். அவர் தம்முடைய சித்தத்தை எனக்கு சொல்ல போகிறார். அதுதான் அவருடைய பிரமாணத்தை என்னுடைய மனதில் எழுதுகிறேன் என்பது அர்த்தம் என்ன என்பதை அவர் விளக்கி சொல்லுவார். அதற்குண்ட உள்ள வாஞ்சியும் அவர் தருவார். அதற்கு பிறகு அவர் இருதயத்திலேயே நம்முடைய பிரமாணங்களை எழுத போகிறார். அவருடைய பிரமாணங்கள் எழுத போகிறார். அவருடைய பொருள் என்னவென்றால், அதை செய்வதற்கு வேண்டிய பலனை நமக்கு கொடுக்கிறார், திறமையை கொடுக்கிறார். எனக்கு வாஞ்சி மட்டும் போதாது, எனக்கு திறமையும் வேண்டும், பலனும் வேண்டும். தேவனுடைய சித்தத்தினுடைய அறிவு எனக்கு வேண்டும். எனக்கு அதை செய்வதற்கு வேண்டிய வாஞ்சை வேண்டும். எனக்கு அதோடு கூட அதை செய்வதற்கு வேண்டிய பலன் வேண்டும். தேவன் சொல்கிறார், நான் எல்லாவற்றையும் அதை நான் பொறுப்படுத்திக் கொள்ளேன் என்று சொல்கிறார். என்னுடைய சித்தத்தினுடைய அறிவை உனக்கு தருகிறேன், அதை செய்வதற்குரிய வாஞ்சியை தருகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் அதை செய்வதற்கான பலனையும் நான் தருகிறேன். இதுதான் புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் அப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் ஒன்றும் இல்லை. இதுதான் பிரமாணம், செய். அவர்களால் செய்ய முடிந்தது. ஒரு சிலருக்கு அதை செய்வதற்குரிய வாஞ்சி இருந்தது, ஆனால் சிலருக்கு அந்த வாஞ்சியும் இல்லை. அந்த வாஞ்சை இருந்தவர்களுக்கும் அது கீழ்ப்படிய முடியவில்லை. பழைய உடன்படிக்கையிலே தாவீது சங்கீதம் 40 சொல்கிறார், நான் உன்னுடைய சித்தத்தை செய்ய முடியாய் விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவரே உன்னுடைய சித்தத்தை செய்வதற்கு விரும்புகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் புது உடன்படிக்கையில் எபிரேயர் 10:7 வாசிக்கிறோம். அது சங்கீதம் 46 இந்த வசனத்துக்கு வித்தியாசம் உண்டு. 46 சங்கீதத்தில் உள்ளது வசனத்தினுடைய மேற்கோள் தான். அங்கே உன்னுடைய சித்தத்தை செய்யும்படி இதோ வருகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் இங்கே நான் செய்வது, எபிரேயர் 10:9 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னுடைய சித்தத்தை செய்ய இதோ வருகிறேன். அங்கே சித்தத்தை செய்ய விரும்புகிறேன், உங்களுக்கு வித்தியாசம் தெரிகிறதா? உன்னுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்வதற்கும் உன்னுடைய சித்தத்தை செய்ய வருகிறேன் என்பதற்கு வித்தியாசம் உண்டு. ஒன்று செய்வதற்கு வாஞ்சியம் மட்டும் இருக்கிறது, இந்த இரண்டாம் விஷயத்திலே செய்வதற்குள்ள பலனும் இருக்கிறது. இதுதான் தேவன் புது உடன்படிக்கை நமக்கு தருகிறார். பிலிப்பியர் 2 இந்த இரண்டு காரியங்களையும் ஒன்றாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறோம், தேவன் உங்களிலே கிரியை செய்கிறார், தேவனுடைய சித்தத்தை செய்வதற்குள்ள விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தை செய்வதற்குரிய விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறார். எவ்வளவு அற்புதம் பாருங்க, புது உடன்படிக்கை இருப்பது. இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம். பரிசுத்த ஆவியானவர் இந்த மூன்று காரியங்களும் செய்கிறார். நாம் பார்த்த மூன்று காரியங்கள் எபிரேயர் 8:10-12 என்ன பார்த்தோம்? முதலாவதாக நம்முடைய எல்லா பாவங்களும் நீக்கப்பட்டு விட்டது, தேவன் இனிமேலும் அதை நினைவு கூறுவதில் என்று சொல்கிறார். இரண்டாவதாக, தேவன் இப்பொழுது நம்முடைய தகப்பன், நாம் அவரோடு கூட நேரடியாக ஒரு உறவு இருக்கிறது, அவரை தொடர்பு கொள்ள முடியும், அவரோடு கூட பேச முடியும், அவர் நம்மோடு கூட பேசுவார். மூன்றாவது, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மனதிலையும் இருதயத்திலையும் கிரியை செய்கிறார். நமக்கு விருப்பத்தை கொடுப்பதற்காகவும் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு எல்லா பகுதியிலையும், அது மட்டுமல்ல அந்த சக்தி பலன் அந்த சத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அதையும் தருகிறார். இதுதான் புது உடன்படிக்கை. ஆகவே தான் கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பரிசுத்த ஆவியானவரை அனுப்பியிருக்கிறார்.
because many Christians have not
அநேக கிறிஸ்தவர்கள் இந்த புது உடன்படிக்கை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆகவே தான் பிசாசு அதை பார்க்க முடியாதபடிக்கு கண்களை சூடாக்கிவிட்டான். அவர்கள் மீண்டுமாய் பழைய உடன்படிக்கைக்கே போகிறார்கள், அதன்படியே வாழ்கிறார்கள். தேவனோடு எனக்கு நேரடியாக உறவில்லை என்று சொல்கிறார்கள். கடந்த காலத்தை குறித்து எனக்கு குற்றம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். தேவ சத்தியத்தை செய்ய முடியவில்லை என்று சொல்கிறார்கள். தேவன் தம்முடைய பிரமாணத்தை உங்கள் இறுதியில் எழுத முடியாத வாக்கு பண்ணியிருக்கிறார். அது அவருடைய வேலை.
I'm not telling you to do it.
இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆண்டவரே அந்த வாஞ்சையும் அந்த வேலனையும் எனக்கு போடும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரே எசேக்கியேல் 36 வாசிக்கிறோம், என்னுடைய பிரமாணங்களை நடப்பதற்கு நடக்க செய்வேன் என்று சொல்கிறார். இந்த புது உடன்படிக்கையில் விசுவாசத்தோடு கூட இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிரவேசிங்களை உங்களை கேட்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.